SBS தமிழ்.
Fifteen seconds. Guidance internal. 13, 12, 11, 10, 9, 8. Ignition sequence start. Engines on. 5, 4, 3, 2, 1. All engines running. Launch commit. Liftoff. We have liftoff.
மனிதன் நிலவில் காலடி வைத்து 50 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டன. மனிதன் எடுத்து வைத்த சிறிய காலடி, இது மனித இனத்தின் பெரும் பாய்ச்சல் என்று சந்திரனில் தனது காலடியை முதன் முதலில் வைத்த அமெரிக்கர் நீல் ஆம்ஸ்ட்ராங் விவரித்தது மனிதகுல வரலாற்றில் பதிவான மற்றொரு பிரபலமான வாசகமாகும். ஆயிரத்து 1960களின் தொடக்கத்தில் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் என்று அப்போது அழைக்கப்பட்ட ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கிடையே கோல்டு வார் என்ற பனிப்போர் அல்லது மறைமுக யுத்தம் தீவிரமடைந்திருந்த காலகட்டம். அணு ஆயுத தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல விண்வெளி விஞ்ஞான தொழில்நுட்பத்திலும் முன்னணியில் இருப்பது யார் என்ற போட்டி உச்சகட்டத்தை அடைந்திருந்த நேரம். இரு நாடுகளும் நீயா நானா என்று விண்கலங்களை விண்வெளிக்கு ஏவிக்கொண்டிருந்த நிலையில் 1961 ஏப்ரல் 12 ரஷ்யா முதன் முதலாக மனிதனை விண்வெளிக்கு அனுப்பிய பெருமையை தட்டிச் சென்றது. வாஸ்தோக் என்ற விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற ரஷ்ய விண்வெளி வீரர் யூரி ககாரின் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் 108 நிமிடங்கள் பயணித்துவிட்டு பத்திரமாக பூமிக்கு திரும்பினார். ரஷ்யா இந்த சாதனையை நிகழ்த்திய 43வது நாள் அமெரிக்காவின் அன்றைய அதிபர் ஜான் எஃப் கென்னடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இன்னும் 10 ஆண்டுகளில் விண்வெளிக்கு அல்ல, நிலவுக்கே மனிதனை அனுப்பி பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருவோம் என்பதுதான் அந்த அறிவிப்பு.
I believe that this nation should commit itself to achieving the goal before this decade is out of landing a man on the moon and returning him safely to the earth. No single space project in this period will be more impressive to mankind or more important for the long-range exploration of space, and none will be so difficult or expensive to accomplish.
ஆனால் அடுத்த 2 ஆண்டுகளில் ஜான் எஃப் கென்னடி துப்பாக்கியால் சுடப்பட்டு மரணமடைந்தார். அவரது சபதத்திற்காக அமெரிக்க விஞ்ஞானிகள் உழைத்த உழைப்பின் பயனாகத்தான் 1969 அப்போலோ 11 என்ற மிஷன் நிலவு பயணம் சாத்தியமானது. பூமியிலிருந்து 384,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சந்திரனுக்கு 1969 ஜூலை 16 ஏவப்பட்ட அப்போலோ 11 விண்கலத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ் ஆகிய 3 விண்வெளி வீரர்கள் இருந்தார்கள். அந்த விண்கலத்தை ஏவிய ஏவுகலம் ராக்கெட் Saturn V என்று அழைக்கப்பட்டது. அந்த ஏவுகலம் 4 பகுதிகளால் ஆனது. முதல் பகுதியான லூனார் மாடியூலில் மட்டுமே நிலவில் போய் இறங்கும். 2வது பகுதி சர்வீஸ் மாடியூல் என்பதாகும். இது வழித்தடத்தை சரியாக்கவும் சுற்றுப்பாதையில் நுழையவும் விடுபடவும் தேவையான அமைப்புகளை கொண்டது. 3வது பகுதி 3 விண்வெளி வீரர்களை கொண்டது. 4வது பகுதி தனியாக கலன்றுவிடும் பகுதியை கொண்டது. முதல் பகுதி அப்போலோவை மணிக்கு 6,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியிலிருந்து 67 கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு சென்ற பின்பு கலன்று கொள்ளும். 2வது எஸ்கேப் சிஸ்டமும் விண்கலத்தை மேலும் உயரத்தில் செலுத்திவிட்டு கலன்று கொள்ளும். 3வது பகுதி விண்கலத்தை புவியின் மேல்பரப்பில் இருந்து 165 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வட்டப்பாதையில் செலுத்திய பின்பு அதுவும் Saturn V என்ற ராக்கெட்டும் கலந்து கொள்ளும். இந்நிலையில் வீரர்கள் மூவரும் ஈகிள் என்ற லூனார் மாடலுக்கு மாறிக்கொள்வார்கள். ஈகிள் தன் விசையை பன்மடங்கு குறைத்து கொண்டு மெதுவாக நிலவில் தர இறங்கும். விசையை பன்மடங்கு குறைத்து கொள்ளாவிட்டால் நிலவின் ஈர்ப்பு காரணமாக அது நிலவின் மேற்பரப்பில் மோதி சிதறி போகும். இவை எல்லாவற்றையும் தாண்டி தர இறங்கிய லூனார் மாடியூல் ஈகிளில் இருந்து 1969 ஜூலை 20 இறங்கி தனது காலடியை நிலவில் பதித்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங்.
surface is fine and battery. I can pick it up loosely with my toe. It does adhere in fine layers.
19 நிமிடங்கள் கழித்து ஆல்ட்ரின் நிலவில் கால் வைத்தார். ஆனால் காலின்ஸ் மட்டும் கமாண்டர் ஷெட்யூல் என்ற கொலம்பியாவில் நிலவை சுற்றி கொண்டிருந்தார். 21 மணித்தியாலங்கள் நிலவில் இருந்த பின்பு ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆல்ட்ரின் இருவரும் மீண்டும் ஈகிள் என்ற லூனர் மாடலில் ஏறி கொலம்பியா என்ற விண்கலத்துடன் இணைந்து கொண்டார்கள். மீண்டும் புவியை நோக்கி 2.5 நாள் பயணம். புவியின் வளிமண்டலத்தை நெருங்கும் போது அந்த களத்தில் செலுத்து கருவிகள் உட்பட தேவையற்ற பகுதிகள் எல்லாம் கலட்டப்பட்டு விட்டன. புவியின் வளிமண்டலத்துக்குள் நுழையும் போது தீப்பற்றி கொள்ளும் என்பதால் கமாண்ட் மாடலுக்கு தீ பாதுகாப்பு கவசம் கொடுக்கப்பட்டிருந்தது. எரிந்து கொண்டே 25,000 மைல் வேகத்தில் புவியை நோக்கி திரும்பிய கமாண்ட் மாடியூல் பசிபிக் பெருங்கடலில் விழுந்தது. உடனே பாராசூட்கள் மூலம் வீரர்கள் மீட்கப்பட்டார்கள். 30 லட்சம் கிலோ எடையுடன் புறப்பட்டு சென்ற அப்போலோ 11 வெறும் 5,000 கிலோ கொண்ட கமாண்ட் மாடியூலாக தரை திரும்பியது. நிலவில் மனிதன் இறங்கிய சாதனையைப் போலவே அது குறித்த சர்ச்சையும் கடந்த பல ஆண்டுகளாக நீடிக்கிறது. மனிதன் நிலவில் இறங்கிய நிகழ்வு ஒரு பொய்யான நாடகம் என்று பல்வேறு குழுக்கள் தொடர்ந்து விவாதித்து வருகின்றன. இதை மூன் லேண்டிங் கான்ஸ்பிரசி தியரிஸ், மனிதன் நிலவில் இறங்கிய நிகழ்வின் சதி கோட்பாடுகள் என்கிறார்கள். மனிதன் நிலவுக்கு சென்றது உண்மை, இதில் கற்பனை இல்லை, சதியேதும் இல்லை என்பதை தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் விண்வெளி வீரர்கள் காலின், ஆல்ட்ரின் மட்டுமல்ல பல்வேறு மூன்றாம் தரப்பு நடுநிலையாளர்களும் தொடர்ந்து கூறி வருகிற போதும், அமெரிக்காவில் சுமார் 6% மக்களும் ரஷ்யாவில் 26% மக்களும் இது ஜோடிக்கப்பட்ட நிகழ்வு என்று கருதுவதாக கணிப்புகள் சொல்கின்றன. வி நெவர் வென்ட் டு த மூன், அமெரிக்காஸ் $30 பில்லியன் ஸ்விண்டில் என்ற புத்தகம்தான் முதன் முதலில் 1974 நிலவிறக்க நிகழ்வினை மறுத்து பேசிய முதல் நூலாகும். த ஃபிளட் ஏர்த் சொசைட்டி என்கிற அமைப்பு நாசா இவ்விஷயத்தில் பொய் சொல்கிறது, மக்களை ஏமாற்றுகிறது என்றும் வாதாடியது. ஹாலிவுட்டின் டிஸ்னி நிறுவனத்துடன் மற்றும் மறைந்த ஸ்பேஸ் ரைட்டர் ஆர்தர் சி கிளாக் என்பவரின் உதவியுடன் எடுக்கப்பட்ட திரைப்பட வடிவம்தான் அது என்று சிலர் வாதிடுகிறார்கள். இதை தவிரவும் நிலவில் அமெரிக்கா காலடி வைத்த நிகழ்வு நடந்தபோது ரிச்சர்ட் நிக்சன் அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தார் என்பதும், வாட்டர் கேட் ஊழலில் பொய் சொன்னதை அவர் ஒப்புக்கொண்டு பதவி விலகியதால் இது அவர் காலத்தில் புனையப்பட்ட மற்றொரு பொய் என்றும் சொல்லப்படுகிறது. பொதுவாக நடந்த ஒன்றை பற்றி பலவிதமான ஊகங்களை தெரிவிப்பது மீடியா என்ற ஊடகங்களுக்கு நல்ல தீனியாகவும் இருப்பதால் இவை யாவும் தங்கு தடையின்றி பொது மேடைகளில் அலசப்படுவது இன்றைய நிலையில் தவிர்க்க முடியாததாகிறது. 1969 இருந்ததை விட தொழில்நுட்ப ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் கணினி சார்ந்தும் உலகம் வெகு வேகமாக முன்னேறி வரும் இந்த காலகட்டத்தில் 1972 பின்பு மனிதர்கள் நிலவில் காலடி பதிக்கவில்லை என்பது ஆச்சரியமான விடயமாகும். இதற்கு நிதி ஒதுக்கும் நிலையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் இல்லை என்பது ஒரு காரணம். மற்றும் பராக் ஒபாமா அதிபராக இருந்த காலத்திலும் மனிதனை சந்திரனுக்கு மீண்டும் அனுப்பும் முயற்சிகளுக்கு நிதி ஒதுக்குவது நடைமுறை சாத்தியமில்லை என்ற நிலையை நிலவியது. 2024 இது சாத்தியப்படலாம் என்று ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது சொல்கிறது. தற்போது இந்தியா இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் தீவிரமாக இருப்பதை சில நாட்களுக்கு முன் சந்திரனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சந்திராயன் 2 என்ற திட்டம் உறுதி செய்கிறது. இதுவரை ஆராய்ச்சி செய்யப்படாத சந்திரனின் தென்பகுதியில் ஆராய்ச்சி நடத்த ஓர் ஊர்தியை சந்திரனில் இறக்கும் திட்டத்துடனேயே இந்த சந்திராயன் 2 அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நீர் இருக்கிறதா, மேற்பரப்பின் தன்மை மற்றும் இங்கு பூகம்பம் போன்று அங்கு மூன் குவேக் என்ற சந்திர அதிர்ச்சி இருக்கிறதா என்பது போன்ற ஆராய்ச்சிகளில் சந்திராயன் 2 ஈடுபடும் என்று இஸ்ரோவின் தலைவர் சிவன் தெரிவித்திருக்கிறார்.
I am extremely happy to announce that GSLV Mark 3 vehicle successfully injected சந்திராயன் 2 in the defined orbit. In fact, the orbit is 6,000 km more than what our intended is better. That way, the satellite people have more life, more fuel, and for playing with a maneuver. Actually, it is the beginning of a historical journey of India towards moon and to land at a place near South Pole to carry out scientific experiments to explore unexplored.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.